ശ്രീശൈലേശ ദയാപാത്രം ദീപക്ത്യാദിഗുണാർണവം യതീന്ദ്രപ്രപണം വന്ദേർ മെജാമാതരം മുണിം. മത്തുള്ള ആഴ്വാർകൾക്ക് മുന്നേ വന്തുതിത്ത് നർത്തമിഴാൽ നൂൽ ചെയ്ത് നാട്ടയൊയ്ത്ത പെറ്റിമയോരെണ്ണും മുതലാഴ്വാർകളെണ്ണും പേരിവർക്ക് ഇന്നതുലകത്തേ നികഴ്ന്ന് என்று சுவாமி மணவாள மாமுனிகள் தமது உபதேச ரத்தனமாலையில் இவர்களை பெருமை கூற கூறுகிறார். இந்த முதலாழ்வார்கள் அப்படின்னாக்கா ஆழ்வார்களில் மூத்தவர்கள் என்று ஒரு பொருள். இரண்டாவதாக ஸ்ரீவே புத்தூர் சுவாமி மிகவும் அழகாக காமிக்கிறார். பகவத் விஷயத்தில் உண்டான ஈடுபாட்டிலும் முதன்மை பெற்றவர்கள் இந்த முதலாழ்வார்கள் என்று. அதாவது மற்ற ஆழ்வார்களுக்கு இவர்கள் ஒரு வழிகாட்டியாக அமைந்திருந்தனர் என்பதை இவர்கள் பாசுரத்திலே நாம் காணலாம். அதாவது இந்த முதல் மூணு ஆழ்வார்கள் இருக்காளே, இவர்கள் எல்லாரும் இவர்கள் அனைவரும் எப்படிப்பட்டவர்கள் என்னன்னாக்கா, மூணு பேரும் ஒரே கருத்தை உடையவர்கள். அதாவது எப்படி ஒரு மூணு ரிஷிகள் கூடி ஒரு வியாக்கரணத்துக்கு கத்தானார் போலே, அந்த கர்த்து பிரேதம் இருந்தாலும் அந்த அர்த்த சரீரமும் ஒன்று தான், வியாக்கரணமும் த்ரீ மூணு வியாக்கரணம் என்னுமா போலே என்பர் பெரியவாச்சான் பிள்ளை. அதாவது ஒரு மூன்று ரிஷிகள் கூடி ஒரு வியாக்கரணத்துக்கு கர்த்தாவாக இருந்தாலும் அதில் சொல்லப்படக்கூடிய அர்த்தம் ஒன்றுதான், ஆனால் அது மூன்று பேர் அருளி செய்தது என்பது எப்படி கொள்ளுமா போலே, இங்கேயும் முதலாழ்வர்களில் மூத்தவரான பொய்கையாழ்வார் அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னாக்க, வையம் தகலியா அப்படின்னு தொடங்கி உபய விபூதிகளையும் அனுசஞ்சித்து ஞானம் தமக்கு பிறந்த நிலையை வெளிப்படுத்தினார். இந்த இரண்டாவது ஆழ்வாரான புதத்தாழ்வார் அன்பேதகலியா என்று தொடங்கி ஞானம் முத்தி பக்தி எப்படி ஆகிறதோ அந்த நிலையை வெளிப்படுத்தினார். மூன்றாவது ஆழ்வாரான பேயாழ்வார் அந்த பக்தியை முத்தி அவனை தவிர வேற எங்கும் செல்லாதபடியான பரமபக்தி நிலையை வெளிப்படுத்துகிறார். ஆக ஞானம், பக்தி, பரமபக்தி ஆகியவை முறையாக சொல்லக்கூடியது முதல் திருவந்தாதி, இரண்டாம் திருவந்தாதி, மூன்றாம் திருவந்தாதி என்று அறியப்படுகிறது. இந்த செய்ய கதிரோன் விளக்கை ஏத்தினார் முதல்வர், ஞானச்சுடர் விளக்கை ஏத்தினார் பூதத்தாழ்வார். இந்த விளக்குகளை கொண்டு திருக்கண்டேன் என்று அருளி செய்தார் பேயாழ்வார். அதாவது ஞானத்தை சொல்லுகிறது முதல் திருவந்தாதி, ஞானம் முற்றி பக்தியான நிலையை சொல்லுகிறது இரண்டாம் திருவந்தாதி, அந்த பக்தியாலே பரமபுருஷனான எம்பெருமானை எப்படி அடைவது சாஷ்காஜ் கற்கிறது என்பதை சொல்லுகிறது மூன்றாம் திருவந்தாதி. ஆக இந்த மூன்று திருவந்தாதிகளும் ஞான பக்தி சாட்சாத்காரங்களை சொல்லுகிறது என்றவர் பெரியோர்கள். இந்த முதல் மூணு ஆழ்வார்களும் பரத்துவத்திலே மண்டியிருப்பார்கள் என்பதர் பெரியவாச்சான் பிள்ளை. அதாவது வையம் தகலியா என்று பொய்கையாழ்வார் அருளி செய்த போது உபய விபூதியோடு கூடியவன்தான் சர்வேஸ்வரன் என்று காட்டினார் பொய்கையாழ்வார். இரண்டாவதான புதத்தாழ்வார் ஞான சுடர் விளக்கு ஏத்தினேன் நாரணர்க்கு என்று அந்த உபய விபூதிகளையும் உடையவன் எம்பெருமான் நாராயணன் ஒருவனே என்று நாராயண சப்தத்தை கொண்டு பரத்துவத்தை நிர்ணயம் செய்தார். மூன்றாவதான பேயாழ்வார் திருக்கண்டேன் என்று தொடங்கி பிராட்டியுடன் கூடியவன் தான் நாராயணன் என்று பிராட்டி அதாவது லக்ஷ்மி சம்பந்தத்தை காட்டி பரத்வத்தை நிலையம் செய்தார் பேயாழ்வார். இந்த கிரமத்தை ஒட்டியே தான் நம்மாழ்வாரும் முதல் திருவாய்மொழியான உயர்வர உயர்நலம் என்கிற திருவாய்மொழியில் உபய விபூதிகளுடன் கூடியவன் சர்வேஸ்வரன் என்று அருளி செய்கிறார். இரண்டாவது திருவாய்மொழியான வீடுமின் முத்தமும் என்கிற திருவாய்மொழியில் வன்புகழ் நாரணன் என்று தொடங்கி நாரண சப்தத்தை நாராயண சப்தத்தை காட்டி பரத்வ நிர்ணயம் செய்கிறார், பரதத்துவத்தை நிஷ்கர்ஷம் செய்கிறார் நம்மாழ்வார். மூன்றாவது திருவாய்மொழியான பத்துடையடியவர்க்கு என்கிற திருவாய்மொழியில் திருவுடையடிகள் என்று சொல்லி என்று அருளி செய்து லக்ஷ்மி சம்பந்தத்தை காட்டி பரதேவதங்களை நிஷ்கர்ஷம் செய்கிறார் சுவாமி நம்மாழ்வார். ஆக இவ்வண்ணமாக நம்மாழ்வாருக்கும் வழிகாட்டியாய் நின்றவர்கள் இந்த முதலாழ்வார்கள் என்று நாம் கொள்ளலாம். திருமிழியாழ்வார் பேயாழ்வாரின் சீடர், அவருக்கும் இந்த முதலாழ்வார்களானவர்கள் ஒரு வழிகாட்டியாக இருந்திருக்கிறார்கள். பல பல சரித்திரங்களை தம்முடைய திருவந்தாதிகளே அருளி செய்கிறார்கள் இந்த முதலாழ்வார்கள். அதாவது எம்பெருமான் எப்படி எப்படிலாம் பரத்வத்தை காமிக்கிறான் அப்படின்னு, அதாவது முதலாவார் மூவரே, அம்மூவருள்ளும் முதலாவான் மூறுநீர் வண்ணன் என்று பொய்கை ஆழ்வாரும், அதாவது எரிருவத்தேரேறி பட்ட விடுசாபம் காரேறி உண்ட களவாய் நிறைய கோட்டங்க எங்குருதி கண்டபொருள் சொல்லில் கதை என்று மாகடல் நஞ்சுண்டான் தனக்கும் இறையாவான் எங்கள் பிரான் என்று இரண்டாம் திருவந்தாதிகள், அதாவது எம்பெருமான் சிவனானவனுக்கும் பரத்துவமானவன் எம்பெருமான் என்று இரண்டாம் திருவந்தாதியிலும், மாமனரால் வாசடியான் எண்ணிவர்கள்க்கு என்னத்தான் ஆமோ இமை என்று மூன்றாம் திருவந்தாதியிலும், இப்படி பல விதமான பரத்துவங்களை சொல்லி திருமேஷியாழ்வாருக்கு ஒரு வழிகாட்டியாக நின்றவர்கள் இந்த முதலாழ்வார்கள். அதாவது பரதேவத சொல்கிற ஒரு பரத்துவத்தை நிஷ்கர்ஷம் செய்தவர்கள், அவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக நின்றவர்கள் இந்த முதலாழ்வார்கள் என்று நாம் கொள்ளலாம். அதாவது இவ்விதமாக முறையே இந்த முதலாழ்வார்களானவர்கள் ஐப்பசி திருவோணம், ஐப்பசி அவிட்டம், ஐப்பசி சதயத்திலே திருவாவதாரம் செய்தவர்கள். இவர்கள் எல்லாரும் அயோனிஜர்கள், அதாவது ஒரு தாயனுடைய வயிற்றிலிருந்து பிறந்தவர்கள் அல்லர். ஒரு குறுக்கத்தி புஷ்பத்திலேயோ ஒரு தாமரை புஷ்பத்திலேயோ ஒளி அள்ளி மலர்லேயோ பிறந்தவர்கள் இந்த முதலாழ்வார்கள். இன்று அடியேனுக்கு இரண்டாம் திருவந்தாதி, அதிலே தானும் பகல் கண்டேன் அது தொடங்கி மூன்று பாசுரங்கள் அனுபவிக்க நாம் பிராப்தமாக இருக்கிறோம். இந்த பகல் கண்டேன் என்கிற ஒரு பாசுரம், இது எம்பெருமானார் உகந்த பாசுரம் என்று இராமானுஜாரிய திவ்யச்சரிதையில் புலோகம் ஜீயர் தெரிவிக்கிறார். முதல்ல ரெண்டாம் திருவந்தாதியில் என்ன வியாக்கியானத்தை சொல்றதுக்குன்னு நாம் அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் இதை எப்படி எம்பெருமானார் உகந்தார் என்பதை நாம் மேலும் அனுபவிப்போம். திருக்கோவலூர் எம்பெருமான் இந்த மூவருக்கு சேவை சாதித்தான் என்பதை இவருடைய வைபவங்கள் மூலமாக நாம் அறிந்தோம். இந்த எம்பெருமான் எப்படி சேவை சாதித்தான் என்பதை அனுபவிக்கிறார் இந்த பாசுரத்தில். பகல் கண்டேன், நாரணனை கண்டேன், கனவில் மிக கண்டேன், மீண்டவன மெய்யே மிக கண்டேன், ஊந்திகழும் நேமி ஒளிதிகழும் சேவடியான், வாந்திகழும் சோதி வடிவு. இந்த பூதத்தாழ்வாருக்கு இத்தனை நாள் எப்படி இருந்தது அப்படின்னாக்க, அவர் சொல்கிறார் இத்தனை நாள்கள் இரவாக கழிந்தது. அப்படி இருக்கிற சமயத்தில் ஒரு இருளே இல்லாத ஒரு பகலை நான் கண்டேன் என்கிறார். என்னது இது சுவாமி? உலகத்தில் எப்படி முழுவதும் இரவாகவே அமையும்? ஒரு சூரிய உதயத்தை முன்னிட்டு தானே நாம் நாட்களையே என்றோம். அப் அப்போது ஆழ்வார் தம்முடைய வாழ்நாட்களில் பகலே காணலியா அப்படின்னாக்கா, பலவிதமான பிரமாணங்களை கொண்டு நம்ம ஆச்சாரியர்கள் சொல்கிறார், என்று ஒருவனுக்கு பகவத் விஷயத்தில் அறிவு பிறக்கிறதோ அன்றைய பொழுதே சம்சாரமாகிற இருள் தொலைகிறது. அப்படி இருக்க செய்தேயே ஆழ்வார்க்கு அந்த திருக்கோவலூர் எம்பெருமானிடத்திலே பகவத் விஷயமான மயர்வர மதிநலம் அருளப்பெற்றதாலே பகலை கண்டேன் என்கிறார். சரி, பகலை கண்டார்னு சொல்கிறார். பகல் பொழுதுனாக்கா சூரியன் இருக்கணுமே, அந்த சூரியனானவன் யார் அப்படின்னாக்கா, சாமானிய சூரியனானவன் ஒருவனுடைய ஆணைக்கு பயந்தே நடக்க வேண்டும். அதாவது எம்பெருமானுடைய ஆணைக்கு அவன் பயந்தே இருக்க வேண்டும். பீஷோதேதி சூரியகா என்கிறது உபனிஷத்து. அதாவது எம்பெருமானுடைய ஆணைக்கு பயந்தே அவன் சொல்கிற நேரத்தில் அவன் உதிக்கணும், அவன் சொல்கிற நேரத்தில் அவன் மறைக்கணும். மேலும் குறிப்பிட்ட நேரத்தில் தானும் தன்னுடைய ஒளியை இந்த உலகத்தில் எல்லாம் பரவ செய்து அந்த சூரியனானவன் நாம் கண்ணால் காணும் இருளை மாத்திரமே அழிக்கிறான். ஆனால் இந்த ஆழ்வார் கண்ட சூரியனோ என்ன பண்ணுறான் அப்படின்னாக்க, எல்லா ஜீவராசிகளையும் உள்புகுந்து அனைவருக்கும் நியந்தாவாக இருக்கிறான். அதாவது அனைவரையும் நியமிக்கிறான். இந்த வெளியில் காண்கிற இருள் மட்டும் இல்லாது அகவிரலையும் போக்கும் சூரிய நாராயணனாக இருக்கிறான் எம்பெருமான். அவனைத்தானே நாரணனை கண்டேன் என்கிறார். சரி, நாராயணன்ற ஒரு சூரியனை கண்டீர், நாரணன்ற ஒரு சூரியனை கண்டீர், அந்த சூரியனை உம்மை கண்ணால் கண்டீரா அப்படின்னு ஆழ்வார ஒரு சில பேர் கேட்கும்போது ஆழ்வார் திருப்பி சொல்கிறார். அதாவது பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் அவர் மூலமாக ஆழ்வார் திருப்பி சொல்கிறார் என்ன சொல்கிறார் அப்படின்னாக்க, நேருக்கு நேராக காணும் சூரியனை போல இல்லாமல் நெஞ்சுக்கு நேராக எப்படி ஒரு காட்சி அமையுமோ அப்படி நான் கண்டேன் என்கிறார். அதாவது கண்ணால் காண்கக்கூடிய காட்சியானது ஒரு சமயம் நினைவு இருந்தால் இருக்கும், மறந்து போகும். ஆனால் இந்த நெஞ்சு, அதாவது நெஞ்சு உணர்ற, நெஞ்சு இதயபூர்வமாக காண்கிறோம் என்றால் ஒரு காட்சியை, அந்த காட்சியை என்றைக்குமே மறக்கவே முடியாது. அதை என்றைக்கிருந்தாலுமே அந்த மனசில் வந்து நினைவுபடுத்தி கொண்டே இருக்கும். சரி, அப்படி என்னதான் கண்டீர், அந்த காட்சியில் என்ன இருந்தது அப்படின்னாக்கா, அந்த திருக்கோவலூர் இடகழியில் எம்பெருமான் தானோ இந்த சுதர்சன சக்கரத்தை கண்டேன் என்கிறார். முதலிலே உன் திகழும் நேமி, அதாவது யார் யார் இந்த பகவத் விஷயத்துகளுக்கெல்லாம் எதிரியாக இருக்கிறார்களோ அவர்களுடைய சரீரங்களில் பூழ்ந்து விளையாடுமான சுதர்சன ஆழ்வானை நான் கண்டேன் என்கிறார் ஆழ்வார். மேலும் ஒளி திகழும் சிவந்த திருவடிகளை நான் கண்டேன் என்கிறார். இந்த சுதர்சன ஆழ்வானும் திருவடியும் ஆழ்வார் கண்டதை நாம் மற்ற திருமேனிகளுக்கு உகப்பாக கொள்ள வேண்டும். எப்படி நம்மாழ்வார் துயரில் சுடரடி என்று ஆழ்வார் சாதித்ததை ஏனைய அவயவங்களுக்கு உகப்பாக கொள்கிறோமோ, அதுபோலவே இங்கும் எம்பெருமானுடைய ஏனைய சரீரங்களுக்கு, ஏனைய திருமேனிகளுக்கு நாம் அவனுடைய திருவடியை கண்டது, அவனுடைய ஆழியை கண்டதை எம்பெருமான் திருமேனி கண்டதை உகப்பாக சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட எம்பெருமான் எங்கே இருக்கான் அப்படின்னாக்கா, எப்படிப்பட்டவனாக சேவை சாதிக்கிறான் அப்படின்னாக்கா, நீலமணி மன்னனான எம்பெருமானை தானும் தெளிவாக கண்டேன் என்கிறார். அதாவது உன் திகழும் நேமி, ஒளி திகழும் சேவடியான், வாந்திகழும் சோதி வடிவு, எப்படி எம்பெருமான் ஆனவன் பரமபதத்திலே சேவை சாதிக்கிறானோ அப்படியே தமக்குத்தானும் இங்கே சேவை சாதிக்கிறேன், சேவை சாதித்தான் அவனை நான் கண்டேன் என்கிறார் புதத்தாழ்வார். இந்த பாசுரம் நடந்தது சென்ற யுகத்தில். இதுக்கும் எம்பெருமானாருக்கும் என்ன ஒரு சம்பந்தம் அப்படின்னாக்க, எம்பெருமானார் சோழராஜாவின் இம்சையால் மேல் நாட்டுக்கு எழுந்தருளியிருந்தார் என்பது ராமானுஜாரி திவ்யசரிதையில் நாம் காண கிடைக்கிறோம். அந்த சமயத்தில் எம்பெருமானாருக்கு திருமண் காப்பு கிடைக்கல. அப்போ அந்த சமயத்தில் திருமண் காப்பு கிடைக்காதனால ரொம்ப மனசு வருந்தி இருந்தார் சுவாமி. அப்பேற்பட்ட சமயத்தில் எம்பெருமான் தானோ அன்றைய இரவு பொழுதில் இவருக்கு சேவை சாதித்து, எம்பெருமானாருக்கு சேவை சாதித்து, திருமண் காப்பு கல்யாணி புஷ்கரணியின் அருகிலே கிடைக்கும், நீர் அங்கே வாரும், திருமண் காப்பு நிச்சயமாக கிடைக்கும் என்பதை சொல்ல எம்பெருமானார் தாமும் தன்னுடைய பரிவாரங்களையான அரசர்கள் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு கல்யாணி கரைக்கு சென்றார். அங்கு சென்று அங்கு ஒரு கருடன் வட்டமிடும் இடத்தை நோக்கி அங்கே தோண்டச் செய்தார். அப்பொழுது அங்கு இன்றைய மேல்கோட்டையில் எழுந்தருளியிருக்கும் திருநாரணன் எம்பெருமானாருக்கு சேவை சாதித்தான். அப்பொழுது எம்பெருமானார் திருவாக்கில் முதல்ல வெளிவந்த பாசுரமானது இதுதான். பகல் கண்டேன், நாரணனை கண்டேன், கனவில் மிக கண்டேன், மீண்டவனை மெய்யே மிக கண்டேன், உன் திகழும் நேமி, ஒளி திகழும் சேவடியான், வாந்திகழும் சோதி வடிவு. அதாவது தை மாதம் புனர்வசு நட்சத்திரத்தில் இந்த எம்பெருமானை தான் கண்டேன் என்கிறார் எம்பெருமானார். இன்றைக்கும் இந்த தை புனர்வசூல ஒரு உற்சவம் நடக்கிறது. அந்த சமயத்தில் எம்பெருமானார் அன்னி கார்த்தால் ஏனைய தினங்களைப் போல அல்லாமல் முதல்ல நித்தியானுஷ்டானமான திருமஞ்சனம் கண்டருளி, பின்பு திருக்கல்யாணி கல்யாணி கரையில் எழுந்தருளி திருமண் காப்பை தரித்து கொண்டு அன்னைக்கு எம்பெருமானார் திருப்பி அந்த சன்னதிக்கு எழுந்தருள ஒன்று தான் திருநாராயணனுக்கு விசேஷமாக விஸ்வரூபம் நடைபெறுகிறது. அன்றைய தினத்திலே முதலிலே அனுசந்திப்பது இந்த கல்புராத்தியாக சமயத்தில் முதல்ல அனுசந்திப்பது, அடியார்கள் அனுசந்திப்பது பகல் கண்டேன் என்கிற பாசுரம்தான். அடுத்ததாக திருக்கண்டேன் என்கிற பாசுரத்தை சொல்லி எம்பெருமானார் அந்த தினத்திலே என்னென்ன ஸ்லோகங்களை வழிமொழிந்தாரோ அந்த ஸ்லோகங்களை எல்லாம் அன்றைய தினம் அருளி செய்கிறார். இந்த வைபவம், அதாவது இறைவனைக்கான விதயத்திருள்கட ஞானமென்னும் நிறவிளக்கேத்திய பூதத் திருவடி தாழ்கள் நெஞ்ச துறையை வைத்தாடுமி ராமானுசன் அப்படின்ற மாதிரி ஆழ்வாருடைய அருளி செயல்களிலே திளைத்தவர் சுவாமி எம்பெருமானார். அந்த அவரும் ஆழ்வாரும் அவருடைய சம்சார இதனால் இத்தனை நாள் பகவத் விஷயங்கள் அதிகரிக்க பெறாமையாக இருந்தார். எம்பெருமானாருக்கு இந்த மேல் திசையில் எந்த ஒரு, அதாவது ஒரு அர்ச்சாவதார நிலையான எம்பெருமான் வேற எங்கும் சேவை சாதிக்காமல் இருந்ததாலே அவருக்கும் இதே நிலை ஏற்பட்டது. அவருடைய கனவிலே எம்பெருமான் சேவை சாதித்து தான் தன்னுடைய இருப்பிடத்தை தெரிவித்துவிட்டு மேலும் எம்பெருமானாருக்கே தான் குமாரனாக சம்பத் புத்திரனாக ஆனான் செல்வப்பிள்ளை. ஆக இந்த பாசுரமானது ஆழ்வாருக்கு மட்டுமில்லாமல் எம்பெருமானாருக்கும் ஒரு தொடர்பை நமக்கு காமிக்கிறது என்பதை தெரிவித்து கொண்டு அடியேன் இந்த பாசுர வியாக்கியானத்தை சிறிது நேரம் அனுபவித்தேன். குற்றம் குறை இருந்தால் அடியனை பொறுத்தருளுமாறு பிரார்த்திக்கிறேன். அடியேன் ராமானுஜதாசன்.